ஸ்ரீ மகாபக்த விஜயம், ஞானேஸ்வரர் சரித்திரம், திரிமூர்த்திகளும் ஆதிசக்தியும் உற்பத்தியான அத்தியாயம். கேளுங்கள் சித்தர்களே, விடோபா குரு ஆக்னியை கடவாமல் மனைக்குள் எழுந்திருக்கும் அற்புதத்தை கண்ட சீதோவந்து ஆனந்த வாரியில் குளித்து அளவிலா இன்புடன் கழித்து அருங்கொழுந்து போன்று துளித்து அழகுள்ள பூங்கொடி போல் தளிர்த்து மருகன் வந்த சந்தோஷத்தால் மறுநாள் அலங்காவதியில் இருக்கும் உறவினருக்கும் மற்ற பிராமணர்களுக்கும் விருந்து செய்ய யோசித்து சகல பதார்த்தங்களோடு அன்னமும் சமைப்பித்து பந்துக்களையும் பார்ப்பாரையும் விருந்து உண்ண அழைத்தார். அப்போது அவ்வூரில் இருக்கும் அந்தணர் எல்லாம் அவர் அகத்தில் வந்து கூடி சீதோபந்தை நோக்கி, ஓ அந்தனா, உன்னுடைய மருமகனாகிய விடோபா வாரணாசிக்கு போய் சந்நியாசம் வாங்கி கொண்டு கண்டோர் வீட்டில் உண்டு பிரஷ்டனாய்ப்போன துஷ்டனை வீட்டில் வைத்துக்கொண்டு எங்களை விருந்து கழித்து தான் கெட்ட குரங்கு வனத்தையெல்லாம் கெடுத்தது போல நீ கெட்டதென்று எங்களையும் கெடுக்கவா நினைத்தாய்? அமிர்தம் புஜிப்பவன் சுராபானம் புசிப்பது போலவும் வேதம் ஓதுபவன்களால் சாஸ்திரம் வாசிப்பது போலும் பிராமணனாயிருந்தவன் நீசனானவன் போலவும் சந்நியாசியானவன் சம்சாரியாகி சகலரையும் கெடுக்க உகந்தவனை உன் வீட்டிலிருந்து இப்போதே ஓட்டிவிட்டால்தான் நாங்கள் அனைவரும் வந்து அன்னம் உண்ணுவோம். இன்றேல் உன்னை ஜாதியிலிருந்து விலக்க எண்ணுவோம். மறுத்து பேசினால் உனக்கு பிராயஷ்சித்தமும் பண்ணுவோம். பிராயஷ்சித்தம் பண்ணின பின்பே உன்னை பந்தியில் வைத்துக் கொண்டு உண்ணுவோம் என்கிற பற்பல வார்த்தைகள் கா கூ என்று இறைச்சலிட்டு போகத் தொடங்கினார்கள். அப்போது சீதோபந்து, ஓ பிராமணோத்தமர்களே, உங்கள் அனைவருக்கும் வந்தனம் செய்கிறேன். விபரீத வார்த்தைகள் பேசாமல் விடோபாவை பந்தியில் வைத்துக் கொண்டு உண்பதற்கு கூசாமல் யாதொரு சந்தேகமும் கொள்ளாமல் ஏழேன் செய்த விருந்தை தள்ளாமல் கிருபை கூறுங்கள் என்று சகலரையும் வேண்டிக் கொண்டார். அதற்கு தப்புள்ள விப்ரர்கள் சீதோபந்தை நோக்கி, அடா பிரஷ்டா, அடா துஷ்டா, நீ செய்யும் உபசாரத்தால் அபசாரத்துக்கு உட்படுவோமா? வர்ண வைராக்கியத்தை விடுவோமா? இந்த அனாசாரத்தை தொழுவோமா? உன்னை அழைத்து இனி அன்னமும் இடுவோமா? சீ சீ, நாயே பேயே என்று வாயில் வந்தபடி வயது அங்கு ஒருவரையும் உண்ணாமல் செய்து தங்கள் தங்கள் இருப்பிடம் சேர்ந்தார்கள். அது தெரிந்த விடோபா, ஓ பிரபஞ்ச ஆசையில் சிக்கி விஷயானந்த போகத்தில் சொக்கி மாயை என்னும் சுழலில் உழலும் உன்மத்தன் என்னும் பைத்திய மேலிட்டோர் ஆக்ரோஷத்தோடு கூக்குரலிட்டு ஓடுகின்றார்கள். ஒருவேளை இங்கு அடைந்து கோபம் என்னும் வாயால் குரோதம் என்னும் பற்கள் பதிய விரோத மொழிகள் என்பதனால் கடித்தால் அபிமானம் என்னும் விஷம் தலைக்கேறி அகங்காரம் என்னும் மயக்கம் மீறி அஜ்ஞானம் என்னும் நரகத்தை அடைந்து பிரபஞ்சம் என்னும் துக்கத்தில் இடைந்து மெய்ஞானம் என்னும் விவேகம் கலைந்து போகும். ஆதலால் இக்கணமே தப்பித்துக் கொண்டு போய் விடுவதே உத்தமம் என்று உண்ணி சீதோபந்தை வணங்கி, ஓ துயனே, முதல்படி சாதத்திலேயே பல ஈக்கள் மடிந்திருக்க கண்ட சீலன் அருவிருப்பின்றி அதை உண்பதற்கும் விவகாரமான விவாகமான அன்றே உதையும் குத்தும் பிரயோகம் செய்த அறிவில்லா ஆடவன் மெலிவான மெய்யுடைய மங்கைக்கு இங்கிதமாய் கூடியிருப்பதற்கும் பேசினாலே பெரும் போர் செய்யும் சம்பந்தியோடு மிகவும் மானஸ்தனாகிய விவேகி உறவு செய்யவும் பழகினாலே பழிபோட்டு அம்பலத்தில் கும்பல் கூட்டி வாட்டப்படுத்தின துஷ்டனுடன் அறிவில் சிறந்தோன் சகவாசம் செய்யவும் வாஞ்சை கொள்ள காரணம் போல் வீட்டை அடைந்த மறுநாளே மனக்கோஷ்டம் உண்டாகிய இந்நாட்டில் வேட்கையுற்று இருக்காமல் காட்டை அடைவதே எனக்கு உறுதியான அபீஷ்டம் என்று சேஷ்டையில்லா காட்டை நோக்கி போகலுற்றார். அப்போது வாட்டமுற்ற ருக்மாபாயி கோஷ்டத்துடன் கூணன் பின் தொடர்ந்தாள். சீதோபந்து விடோபாவை மறுத்து, அந்தனரால் நமக்கு அக்கறை என்ன? நமது வீட்டில் சுகமாயிருப்போம், வாருமப்பா என்று அழைத்தார். விடோபா மாமனாரை வணங்கி ஊரில் இருக்க பிணங்கி, ஓ ஐயா, அடியேன் பிரஷ்டனான துஷ்டன் என்பது உண்மையே ஆதலால் இக்கொடியேனால் தாங்கள் குடும்பத்துடன் பிரஷ்டமடைவது தகுதியா? இது விவேக மிகுதியா? பெரியோர்க்கு உறுதியான பகுதியா? வர்ணாசிரம தர்மம் கடத்தற்கு உகந்த தொகுதியா? நான் காட்டை அடைவதே உத்தமம் என்று போகலுற்றார். சீதோபந்தும் அவர் மனைவியும் நாங்களும் கூடவே வந்து காட்டில் இருக்கிறோம் என்று பின்தொடர்ந்தார்கள். ருக்மாபாயி, ஓ என் தாய் தந்தையே, தள்ளாமையான நீங்கள் காட்டிலிருந்து காலம் கழித்தால் வெகு துர்லபம். என் வாக்கை மறுக்காமல் நீங்கள் நாட்டிலேயே இருங்கள். அடியாள் பன்முறை வந்து பார்த்து போகிறேன் என்று உறுதி கூறி கணவன் பக்தி மீறி பதியோடு கூடியிருப்பதற்கு கோரி பிரபஞ்சிகளோடு பேசுவதற்கு வேசாரி கணவனை தொடர்ந்து போனாள். விட்டோபா நாட்டுக்கு ஒரு நாள் பயணத்தில் இருக்கும் ஓர் மலைகுகையில் தங்கி ஆனந்தம் பொங்கி பிரபஞ்ச எண்ணம் இறந்து பேத அபேதங்களை துறந்து தன்னை மறந்து தலைவனில் கலந்து மௌனத்தில் எழுந்தருளியிருந்தார். ருக்மாபாயி கணவன் சமாதி நிலையில் இருக்கும்போது தான் நாட்டை அடைந்து மாதா பிதாக்களை பணிந்து வேண்டிய பதார்த்தங்கள் கொண்டு வந்து ஆர்வலனுக்கு உண்பித்து வந்து ஆனந்தமாயிருந்தார்கள். காட்டில் இவர்கள் இப்படி இருக்க ஸ்ரீபாத சுவாமிகள் ஒரு நாள் மனமொத்த மாணாக்கனாகிய விட்டோபாவை நினைத்து, திரிமூர்த்திகளும் ஆதிசக்தியும் மகவாய் பிறக்க வரம் தந்தோமே, அப்படி ஆகிறது வெகு அருமை அல்லவா? சத் சிஷ்யன் மேல் வந்த சந்தோஷத்தால் அல்லவோ இப்படி வரமளித்து விட்டோம். வரம் கொடுத்தபடி மைந்தர்கள் பிறக்காவிட்டால் நமது வாக்கியம் அசத்தியமாய் போகுமே. இதற்கு நான் என்ன செய்யலாம் என்று யோசித்து நால்வரும் பிரசன்னமாகும் பொருட்டு பரபிரம்மத்தை ஏகாகிர சித்தத்தோடு தைலதாரைப் போல தியானம் செய்யத் தொடங்கினார். இப்படி ஒரு முகூர்த்தம் தியானம் செய்யவே ஆதிசக்தியும் திரிமூர்த்திகளும் பிரசன்னமாய், ஓ பேதம் இருந்த பிரம்மஜானியே, நிர்குண துனியே, எங்கள் வரவை கோரிய காரணம் ஏது என்று கேட்க ஸ்ரீபாத சுவாமிகள் நால்வருக்கும் வந்தனம் செய்து, ஓ ஜெகத் ரட்சகரே, தேவரீர்களை எளியேன் என்ன காரணத்தால் வர துதித்தேனோ அது உங்களுக்கு தெரியாததோ? தெரிந்தும் இவ்வழியே நீ கேட்கலாமோ? நான் உங்களை வரும்படியாக கோரியது நீங்கள் நால்வரும் எனது மாணாக்கனாகி விட்டோபாவுக்கு குழவைகளாய் பிறக்கவேயாம். எங்களை வரவழைத்த காரணம் ஏதென்று வினாவிய போதே என் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். காருண்ய கடவுளாகிய நீங்கள் எம்போலொத்த எளியோர் வாக்கை காப்பாற்றல் வேண்டுமல்லவோ என்று பற்பல விதங்களாக ஸ்தோத்திரம் செய்ய, அவர் ஸ்தோத்திரத்துக்கு இரக்கமுற்ற பகவான், ஓ அவதூதனே, நாங்கள் இவ்வுலகில் அவதாரம் செய்து வர்ணாசிரம தர்மங்களையும் சகுண நிர்குண தியானங்களையும் நிலைநிறுத்த முன்னமே யோசித்திருக்கின்றோம். அது நிறைவேறவே உமது வாக்கில் இப்பேற்கொத்த வாக்கியம் பிறந்தது. ஆனால் விட்டோபாவை யாரென்று நினைத்தீர்? அவர் சாட்சாத் வசிஷ்ட அம்சமாகும். அது எப்படி என்றால், அயோத்தியில் 60,000 வருஷம் அரசு புரிந்த தசரத மகாராஜனுக்கு நான் எமது சயனமும் சங்குசக்கரமும் புதல்வராக பிறந்து அத்தசரதனார் மடியில் நான் விற்றிருக்கும் போது மற்ற பரத சத்ருக்கன் லக்ஷ்மணனும் பால்ய பருவத்தில் தாங்களும் தசரதன் மடியில் விற்றிருக்க இடம் போதாமல் ஒருவரோடு ஒருவரை அடித்து கலகப்பட்டு கண்ணீர் விட்டு ஓவென்று அழுத காரணத்தால் தசரதர் இருவரை மடியிலும் இருவரை தோள்களிலும் வைத்துக் கொண்டார். மடியில் விற்றிருந்த லக்ஷ்மணனும் அவ்வரசன் தோல் மேல் உட்கார்வதற்கு ஆசித்து பரத சத்ருக்கனர் இருவர் கரத்தையும் பிடித்து இழுத்தோம். அவ்விருவரும் புஜத்திலிருந்து இறங்காமல் தந்தையின் கழுத்தை உறுதியாக கட்டி பிடித்துக் கொண்டு சற்றும் அசையாமல் இருந்தார்கள். அப்போது நான் முன்பக்கமாய் நின்றும் லக்ஷ்மணன் பின்பக்கமாய் நின்றும் தசரதனார் மிடற்றை கட்டி பிடித்துக் கொண்டு நால்வரும் நான்கு பக்கம் இழுக்கத் தொடங்கினோம். அதை பார்த்து கொண்டிருந்த கௌசல்யை சுமித்ரையும் சந்தோஷ மேலிட்டால் கரங்களை கொட்டி நகைத்தார்கள். தசரதனோ தனக்கு அநேக நாளாய் பிள்ளைகள் இல்லாமல் ஏக காலத்தில் நால்வர் பிறந்து சுகமாய் வளர்ந்து இருவர் தோள்களில் ஏறிக்கொண்டும் ஒருவன் முதுகின் மீதும் ஒருவன் மார்பின் மீதும் பாதங்களை தாங்கிக் கொண்டும் மிடற்றை பிடித்துக் கொண்டும் தொங்குவதால் புலகாங்கிதனாய் மயிர்கூச்செறிந்து ஆனந்த பரவசத்தால் என்னை தழுவிக்கொண்டு கண்ணீரை தாரைதாரையாய் பருகவிட்டார். அவ் அதிசயத்தை அருகில் இருக்கும் வசிஷ்டர் பார்த்து ராஜன் சந்தோஷமேதிட்டால் ஆனந்த பாஷ்பங்களைச் சொரிந்தார். இவ்வுலகில் புத்திர பாக்கியமே பாக்கியம் என்று தந்தை மார்பெருகு தழுவிக் கொண்டிருக்கும் என்னை தன் தோள் மேல் வைத்துக் கொண்டு இன்புற எண்ணங்கொண்டு தனதிரு கரங்களால் எடுத்துக்கொண்டும் ஒரு தோள் மேல் இருத்திக் கொண்டும் லக்ஷ்மணனையும் ஓர் தோளில் இருத்திக் கொண்டும் ராஜன் ஆபாசத்தை நிவர்த்தி செய்பவர் போல அபிநயம் காட்டி தனக்குற்ற புத்திரவாக்ஞை வெளிப்பட்டு, ஸ்ரீராமா பரந்தாமா, உன்னையும் நான் புத்திரனாக பெரும்படியான நற்காலமும் வருமோ, ஆனந்த பரவசமும் தருமோ என்று தன் கண்ணீரால் என் பாதத்துக்கு அபிஷேகம் செய்தார். உடனே அவ்வசிஷ்டர் அழகிய அக்ஷிகளுக்கு நான் திரிமூர்த்தி ஸ்வரூபமாய் தரிசனம் தந்தேன். வாஞ்சை என்னும் பாரதியை கடந்த அவ்வசிஷ்டர், ஓ பகவானே, திரிமூர்த்தி ஸ்வரூபமாய் தோன்றும் நீ ஏகனாய் இருந்தும் என் கண்ணுக்கு மூவராய் தோன்றின காரணத்தால் அத்ரி மகரிஷிக்கு மூவரும் புதல்வராய் பிறந்தபடியே எனக்கும் பிறந்து இத்தசரதனைப் போல் என்னை களிப்புறச் செய்வது எப்போது என்று என் கழலுக்கு முத்தமிட்டார். உடனே பிரம்மஜானம் பிறந்து தான் ஆடிய வார்த்தைகளை தானே மறந்து தசரதனை நோக்கி, ஓ ராஜனே, நீ செய்த பாக்கியமே பாக்கியம், இப்புத்திர பாக்கியம் கலைக்கோட்டு மகரிஷியினால் அல்லவோ உமக்கு கிடைத்தது என்று பகர்ந்தார். தசரதன் வசிஷ்டரை வணங்கி, ஓ என் குலகுருவே, கலைக்குட்டு மகரிஷியை வரவழைத்ததும் புத்திரபாக்கியம் தரவித்ததும் நீரே என்று முடியை சாய்த்து, ஓ பகவானே, உமக்கே புத்திரபாக்கியை மேன்மேல் இருக்க என் போலியிற்கு இல்லாமல் போகுமோ என்று உரையாடி குரு சங்கீர்த்தனங்களை வசிஷ்டரே கொண்டாடினார். பிரபஞ்ச பாசம் இல்லா வசிஷ்டர் சற்று நேரம் இருந்து எங்கள் இருவரையும் ராஜன் மடியில் உட்கார வைத்து அரசன்பால் விடைபெற்றுக் கொண்டு தன் இருப்பிடம் சேர்ந்து தன் மனைவியான அருந்ததியை நோக்கி, ஓ பெண்ணே, எனக்கு என்றுமில்லா புத்திரபாக்கியை இன்று வந்தது, அவமானம் தந்தது. அதாவது திரிமூர்த்திகளையும் மைந்தர்களாய்ப் பெற எண்ணம் கொண்டேன் என்றார். அது கேட்ட அருந்ததி, ஓ சுவாமி, தெய்வசபையில் நாரதர் அனுசுயாதேவியை புகழ்ந்தபோது திரிமூர்த்திகளையும் நான் புத்திரராகப் பெறுவது எப்போது என்று பார்வதி இமோத்பர்வதராஜனுக்கு மகளாகி பரமசிவனை கல்யாணம் செய்தபோது இப்பராசக்தியை நான் எக்காலத்தில் புத்திரியாய் பெறுவேன் என்றும் வாஞ்சை கொண்டிருக்கின்றேன் என்றார். அத்தருணத்தில் நாரதர் அவர்பால் அடைந்து வசிஷ்டரை நோக்கி, ஓ முனி சிரேஷ்டரே, உம்முடைய இச்சையும் உமது மனைவியின் இச்சையும் மற்ற அநேக ரிஷிகளின் இச்சையும் கலியுகத்தில் தீரும், புத்திரருக்காய் பேசியது போதும் என்றார். வசிஷ்டர், நாரதர் அறிந்தால் நால் திசையும் அறியுமே என்று அந்த யாழ்வல்லோனை தொழுது, ஓ பகவானே, நானும் என் மனைவியும் திரிமூர்த்திகளையும் ஆதிசக்தியையும் மகவாக பெற்றெடுக்க கலியுகத்தில் மானிடராய் பிறக்கும் போது நீர் எங்களுக்கு ஆசானாக வரவும் அக்காலத்திலேயே இவ்வார்த்தையை உமது வாக்கால் உரைக்கவும் அதுவரையில் மறைத்து வைக்கவும் வேண்டுகிறேன் என்றார். அப்படியே செய்வேன் என்று உரைத்த நாரதராகிய நீர் கலியுகத்தில் பிறந்து ஸ்ரீபாத சுவாமிகள் என்று பெயர் பெற்றீர். வசிஷ்டரும் அருந்ததியும் விடோபாவாகவும் ருக்மாபாயாகவும் பிறந்தார்கள். நானும் இவர்களும் உன் வாக்கியப்படி விடோபாவுக்கு புத்திரராய் பிறக்கப் போகிறோம். நீர் அவதைரியப்பட வேண்டாம் என்று திருவாய் மலர்ந்தருளி மூவருடன் அந்தர்தானமாய் வைகுண்டம் அடைந்தார். அவ்வற்புத வசனங்களை கேட்ட ஸ்ரீபாத சுவாமிகள் பிரமித்து மர்மம் வெளிப்படுத்தாமல் பிரம்மஜானத்தில் சுக்கியிருந்தார். இப்பால் பரமசிவனை பகவான் நோக்கி, ஓ மகாதேவா, நீர் முந்தி போய் விட்டோபாவுக்கு மைந்தனாய் பிறந்து கழிப்புறச் செய்வீர், நாங்கள் மூவரும் உமக்கு இளையவராய் உற்பவிக்கிறோம் என அதற்கு பரமேசன், ஓ பகவானே, உமது இஷ்டப்படி நானே முந்தி போய் விட்டோபாவுக்கு புத்திரனாக பிறக்கின்றேன். ஆனால் நான் தூர்வாசனாதி அவதாரங்கள் எடுத்து என்னையே புகழ்ந்து கொண்டேன். நீரோ வியாசாதி அவதாரங்கள் எடுத்து உம்மையே சிரேஷ்டப்படுத்தினீர். இதனையே வற்புறுத்தி அநேக ரிஷிகள் சைவ வைஷ்ணவ மதம் என்னும் இரு பிரிவாக பிரிந்து சதுர்வேதங்களை பிறருக்கு போதிக்காமல் மறைத்து ஆறு சாஸ்திரங்களிலும் பதினெண் புராணங்களிலும் தங்கள் கருத்தை வெளிப்பட காட்டி சகுண தியானத்தையே விஸ்தீர்ணம் செய்து நிர்குண தியானத்தை மறைத்து உபனிஷதங்களில் காட்டாமல் காட்டின காரணத்தால் பிரம்மஜானம் மறைந்து அஜானம் நிறைந்து கர்மகாண்டத்தால் கட்டுப்பட்டு ஆத்மாவை ஆராய்ந்து அறியும் உணர்வு கெட்டு ஞானக்கண் துலங்காமல் ஊனக்கண் மலங்காமல் நிர்குண தியானிகளாகிய இஸ்மாயில் இசாக் என்பவரால் ஏற்படுத்தப்பட்ட மதங்களில் அநேகர் பிரவேசித்து ஹரிஹரராகிய நம்மை தூஷித்து பிரஷ்டத்துவம் அடைந்தார்கள். இது காரணத்தால் நாம் இப்புவியில் அவதரித்து நிர்குணத்தையே விஸ்தீரணமாக போதித்து ஈனமதஸ்தரை வாதித்து கொலையாதி பஞ்சபாதகங்களை நிகிரகித்து நமக்கு பூஜனை செய்யும்படி செய்ய வேண்டும் என்று உரைத்தார். அதற்கு பிரம்மாவும் ஆதிசக்தியும் இப்படி செய்வதே உத்தமம் என்று அறிந்தார்கள். அதற்கு பகவான், நானும் உங்கள் இஷ்டப்படியே நடந்து கொள்கிறேன். ஆனால் தன்னை அறிந்த பிரம்மஜானியும் சகுண தியானத்தால் பரவசம் அடைவதால் சகுணத்தையும் பலருக்கு விளங்கச் செய்து நிர்குண தியானிகளாகிய புறமதஸ்தரை சகுண தியானிகளால் பங்கப்படுத்துவோம். இதனால் சகுண தியானத்தை வெறுக்கும் நிர்குண தியானிகளும் சகுணோபாசனைக்கு உட்பட்டு கிருதார்த்தராவார்கள். ஆகாசத்தை எட்டி பிடிப்பது போல ரூபமாகிய பரபிரம்மத்தை அப்பக்குவர்கள் தியானித்து பதனடையாமலும் ரூபமாகிய நம்மை துதித்து அருகாமல் துவேஷித்து நரஜன்மம் அடையாமலும் குறுக்கியோனிகளில் சுழன்று அதோகதிக்கு ஆளாகினார்கள். அன்றி பேதமிருந்த பிரம்மஜானியும் உலகோபகார நிமித்தம் ஜப தப தியான தானாதிகள் அவசியம் செய்ய வேண்டும் என்று முன்னமே அநேக சாஸ்திரங்களில் கண்டிருக்கிறது என்று பல வார்த்தைகள் ஆடி, ஓ வாமதேவா, நீர் போய் அவதரித்து பிரம்மஜானத்தையும் நிச்சலமான மோனத்தையும் விளக்குவீராக என்று மற்றிருவருக்கும் விடை கொடுத்து அனுப்பினார். இப்பால் பரமேசன் தன் அம்சத்தை விட்டோபாவின் வீரியத்தில் பிரவேசிக்கச் செய்து அவருடைய நிஷ்டையை கலைத்து ருக்மாபாயியுடன் கூடும்படியாகச் செய்து அவ்வுத்தமியின் கர்ப்பத்தில் தங்கி பூரணமான பின் ஏகலோகமும் பரலோகமும் ஈடேறும் பொருட்டு அவதரித்தார். உடனே அக்குழவியின் மேல் தேவர்கள் சலசலவென்று பூமாறி பொழிந்து தேவதுந்துபியை முழக்கினார்கள். அழகான புத்திரன் உற்பத்தியானதும் ககனத்திலிருந்து பூமாறி பொழிந்ததும் பார்த்த விட்டோபாவும் ருக்மாபாயும் கலிசாகரத்தில் படிந்தவர்களாய் அன்பாக பாராட்டி இன்பாகச் சீராட்டி எல்லாவற்றையும் வெறுத்த பரமாம்சனைப் போல் அசையாமல் தரிபோல் எப்பொழுதும் இருக்கும் குழந்தைக்கு நிவர்த்தி சாது என நாமகரணமிட்டு பாதுகாத்து வந்தனர். பின்பு பகவான் அம்சம் விட்டோபாவை மயங்கச் செய்து ருக்மாபாயின் கர்ப்பத்தை அடைந்து விருத்தியாய் ஜனிக்கும் போதே தந்தை கழிக்கும்படியான ஞான வார்த்தைகள் ஆடிக்கொண்டே பிறந்தார். அதனால் சதிபதிகள் அதிசயித்து அக்குழவிக்கு ஞானேஸ்வரர் என்று பெயரிட்டு களிப்புற்று இருந்தார்கள். பின்பு பிரம்மாம்சம் ருக்மாபாயின் அகட்டில் அடைந்து வளர்ந்து உற்பவிக்கும் போது உலர்ந்த விரட்சங்கள் பச்சையாகி தளிர்த்தபடியாலும் இறந்து கிடந்த ஈ எறும்பு முதலானதும் உயிர் பெற்றெழுந்தபடியாலும் தாய் தந்தை இப்பாலன் நன்னிமித்தத்தில் பிறந்த காரணத்தால் சோபான் தேவ் என்று நாமமிட்டு வளர்த்தார்கள். இப்பால் ஆதிசக்தியின் அம்சம் ருக்மாபாயின் வயிற்றில் அடைந்து வளர்ந்து உற்பத்தியாகும் போது மோனமே முக்தி என்று உரைத்துக் கொண்டே பிறந்த காரணத்தால் முக்தாபாய் என்று நாமமிட்டு நான்கு சிசுவையும் அன்பாய் பாலித்து ஆனந்த வாரியில் படிந்திருந்தார்கள். கேட்டீர்களோ சித்தர்களே என்று பின்னும் நாபாஜி சித்தர் சொல்லத் தொடங்கினார்.